வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். ராம அவதாரம். பகவான் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமர் நன்கு அறியப்பட்டவர். ஏனெனில் அவரது சுவாரஸ்யமான கதை தலைமுறை தலைமுறையாக வாய்வழி பாரம்பரியமாக வந்து வால்மீகி முனிவரால் எழுத்தில் தரப்பட்டது. உலக இலக்கியத்தில் மிக பழமையான, மிக பெரியவைகளில் ஒன்றான, தொன்மையான காவியங்களில் ஒன்றே இராமாயணம். இது ஏறக்குறைய 300 பிற மொழிகளில் தழுவப்பட்டு அல்லது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது இந்தோனேஷியா, மலேசியா, மியன்மார், இலங்கை, தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் பிலிப்பைன்ஸில் உள்ள நாட்டிய நாடகங்களில் இப்போதும் சித்தரிக்கப்படுகிறது. நான் தமிழ் மொழியில் கவியரசர் கம்பர் எழுதிய இராமாயணத்துடன் வளர்ந்தேன். ராமனின் கதையின் விவரங்கள் 7 காண்டங்களாக அல்லது பகுதிகளாக உள்ளன. நாம் இனி இராமாயண கதைக்கு வருவோம். வைகுண்டத்தில் ஒரு நாள் விஷ்ணு பகவான் அவருடைய 5 தலை நாகமான பிரபஞ்ச ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஆதிசேஷனின் மேல் தனது அனந்த சயனத்தில் ஆனந்த அறிதுயிலில் இருந்தார். யாரோ ஒருவர் தனது 2 கால்களையும் மிகவும் இறுக்கமாக பிடித்திருப்பதை உணர்ந்த அவர், தனது துணைவியான லக்ஷ்மி தேவியே அது என்று உணர்ந்து வியந்து கண்விழித்தார். அவர், "ஏன் தன் கால்களை இறுக பிடித்திருக்கிறாய்?" என்று லக்ஷ்மி தேவியை கேட்டார். வைகுண்டத்தை விட்டு விஷ்ணு பகவான் வெளியேறுவதை தடுப்பதற்காகவே என்று அவர் பதிலளித்தார். பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக அவர் அடிக்கடி அவதாரம் எடுத்து வைகுண்டத்தில் தன்னை தனியாக விட்டுவிட்டு செல்வது வழக்கமாகிவிட்டது என்று லக்ஷ்மி தேவி முறையிட்டார். பிரம்மாவின் படைப்பை பாதுகாக்க இதுபோன்ற பயணங்களை மேற்கொள்வது தனது கடமை என்று விஷ்ணு பகவான் தனது வழக்கமான புன்னகையுடன் கூறினார். தொடர்ந்து, "எனது அடுத்த அவதாரம் உலகில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதாக அமையும். நீ விரும்பினால் நான் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன்" என்றார். மகிழ்ச்சியுடன் லக்ஷ்மி தேவி, "ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் பிரபஞ்சத்திற்கு காண்பிப்பேன்" என்றார். அப்போது ஆதிசேஷன், "பிரபு, நீங்கள் இந்த பயணங்களில் செல்லும் போது என் தெய்வமாகிய லக்ஷ்மி தேவியை பாதுகாப்பதில் கிடைத்ததே எனக்கிருந்த ஒரே திருப்தி. ஆனால் இப்போது நீங்கள் இருவரும் என்னை இங்கே தனியாக விட்டுவிட்டு போகிறீர்கள். இந்த வகையான தண்டனைக்கு நான் என்ன பாவம் செய்தேன்?" என்றார். விஷ்ணு பகவான், "சரி, நான்" என்று பதிலளிக்க ஆரம்பித்த போது, பஞ்சஜன்ய எனப்படும் அவரது இடது கையில் இருக்கும் சங்கும், சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படும் அவரது வலது கையில் சுழலும் சக்ராயுதமும் மெதுவாக, "எங்களை பற்றியும் சற்று சிந்தியுங்கள்" என்றனர். மீண்டும் புன்னகைத்தபடி, சரி, நான் உங்கள் மூவரையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன் என்று பகவான் கூறினார். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பின்னர் என் அன்பு வாயில் காவலர்களான ஜெயனும் விஜயனும் என்னிடம் திரும்புவதற்கான வாய்ப்பையும் நான் வழங்க வேண்டும். பிரம்மாவின் நான்கு புத்திரர்களின் சாபத்தின் காரணமாக அவர்கள் எடுக்க வேண்டிய மூன்று பிறப்புகளின் இது இரண்டாவது பிறப்பாகட்டும் என்று விஷ்ணு பகவான் மேலும் கூறினார். தசரதன் கோசல ராஜ்யத்தின் அழகான தலைநகரான அயோத்தியின் பட்டத்து இளவரசன் ஆவான். அவன் கோசல சாம்ராஜ்யத்தின் ராஜாவான அஜாவின் மகன். அஜா விதர்ப்ப இளவரசி இந்துமதியை மணந்தார். அவர்கள் தங்கள் மகனுக்கு நேமி என்று பெயரிட்டனர். ஆனால் அவன் தசரதன் என்று பரவலாக அறியப்பட்டான். பெயர் விவரிப்பது போல் 10 தச திசைகளிலும் நகரும் தேரை கொண்டவன். தசரதன் ஒரு மிகச்சிறந்த வில்லாளன். வெறுமனே அசைவினால் எழும் சத்தத்தை கேட்டு தனது இலக்கை குறிவைத்து அடிக்க முடிந்தவன். ஒரு இருண்ட மழை நாளில் மாலை நேரத்தில் சரையு ஆற்றங்கரையோரத்தில் வேட்டையாடும் போது ஒரு மான் தண்ணீர் குடிக்கும் சத்தம் கேட்டது. தயக்கமின்றி அவன் தனது அம்பை ஒலியின் திசையில் செலுத்தினான். அம்பு அதன் இலக்கை கண்டது. அச்சமயம் தசரதன் ஒரு மனிதனின் அழுகுரல் கேட்பதை இட்டு அதிர்ச்சியடைந்தான். கதிகலங்கிய அவன் ஆற்றங்கரையில் மார்பில் அம்பு துளைத்தபடி வீழ்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டான். தாங்க முடியாத வலியில் இருந்த அந்த வாலிபன் தனது குருடான பெற்றோரை கவனித்துக் கொண்டு அருகிலுள்ள குடிசையில் வாழ்ந்த ஸ்ரவண்குமாரன் ஆவான். அவன் ஒரு குடத்தில் ஆற்றிலிருந்து நீரை சேகரித்து கொண்டிருந்தான். இது ஒரு மான் தண்ணீர் குடிப்பது போன்ற ஒலியை உருவாக்கியுள்ளது. அதுவே தசரதன் இம்மாபெரும் தவறை செய்ய காரணமாயிற்று. தசரதனிடம் தண்ணீரை பெற்றோரிடம் எடுத்துச் சென்று கொடுத்து நடந்ததை அவர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான். பின்னர் அவன் தசரதனிடம் தனது மார்பில் பாய்ந்திருந்த அம்பை அகற்றி தன்னை வலியிலிருந்து விடுவித்து தான் நிம்மதியாக இறக்க உதவுமாறு கெஞ்சினான். மிகுந்த வருத்தத்துடன் தசரதன் ஸ்ரவணின் இதயத்திலிருந்து அம்பை அகற்றினான். வலியிலிருந்து விடுபட்ட ஸ்ரவண் தனது பெற்றோரின் நினைவில் இறந்தான். தசரதன் மிகவும் வேதனையுடன் ஸ்ரவணின் பார்வையற்ற பெற்றோருக்கு தண்ணீர் குடத்தை எடுத்துச் சென்றான். வயதான தம்பதியினர் தங்கள் மகனுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். தசரதனிடமிருந்து என்ன நடந்தது என்பதையும் தங்கள் மகன் இனி வரப்போவதில்லை என்பதையும் அறிந்து கொண்டனர். கதியற்று நின்ற அந்த பெற்றோர்கள் தசரதனை சபித்தனர். எங்கள் அன்பு மகனிடமிருந்து தாங்க முடியாத பிரிவினால் நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோம். உனக்கும் அதே கதிதான். இந்த சாபம் தசரதனை நீண்ட காலம் துயரப்படுத்தியது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவன் அந்த வலிமிகுந்த நினைவை மறந்தான். காலப்போக்கில் தனது தந்தை அஜாவுக்கு பிறகு தசரதன் அயோத்தியின் அரியணையில் ஏறினான். அவன் ஒரு சிறந்த போர்வீரன் என்பதனால் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு அசுரர்களுடன் போராட உதவினான். ஒரு வலிமையான அரசனாக அவன் தனது குடிமக்கள் அனைவரிடமும் அக்கறையுடன் இருந்தான். விமர்சனத்திற்கு இடமின்றி நாட்டை நியாயமாக ஆட்சி செய்தான். தசரதன் கோசலை நாட்டின் இளவரசியான கௌசல்யாவை மணந்தான். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கௌசல்யாவால் தசரதனின் இஷ்வாகு வம்சத்துக்கு குழந்தைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. தசரதன் பின்னர் கேகய ராஜ்யத்தை சேர்ந்த கைகேயியை மணந்தான். கைகேயியின் தந்தை அஸ்வபதிக்கு அவரது பேரன் அரியணைக்கு வாரிசாக இருப்பான் என்று உறுதியளித்தான். மீண்டும் கைகேயி மூலமும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவன் மகத ராஜ்யத்தை சேர்ந்த சுமித்திரையை மணந்தான். மூன்று மனைவிகளில் தசரதன் கைகேயியையே மிகவும் விரும்பினான். அவளை முழு மனதுடன் நேசித்தான். போர்களின் போது அவள் அவனுக்கு அளித்த ஆதரவே இதற்கு காரணமாக இருக்கலாம். கைகேயி தனது கணவனின் பெரும்பாலான போர்களில் அவருடன் சேர்ந்து பங்கேற்றாள். அவள் ஒரு போர் வீரனின் இதயத்தை கொண்டிருந்தாள். பெரும்பாலான ஆண்களை விட போரில் சிறப்பாக செயல்பட்டாள். ஒரு சமயம் தண்டகவனத்தில் நடந்த போரில் தசரதன் படுகாயமடைந்தான். கைகேயி போரில் இருந்து தனது தேரை ஓட்டி அவனின் காயங்களை சரி செய்து வலிமை திரும்பும் வரை அவனை கவனித்து காப்பாற்றினாள். அவளுடைய பக்தியையும் வலிமையையும் பாராட்டி தசரதன் அவளுடைய இரண்டு விருப்பங்களை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தான். கைகேயியிடம் அச்சமயம் கூறுவதற்கு எதுவும் இல்லாததால் அவள் வரங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்த சம்மதம் பெற்றுக்கொண்டாள். காலம் கடந்தது. ஆனால் மனைவியர் மூவரில் யாருக்கும் குழந்தைகள் இருக்கவில்லை. தசரதன் அரியணைக்கு ஒரு வாரிசை உருவாக்க ஆர்வமாக இருந்தான். எனவே அவன் ஒரு மகனை பெறுவதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்தான். அக்னி பகவான் அவ்வேள்வியால் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் நெருப்பிலிருந்து தோன்றி தசரதனுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி பாயாசம் கொடுத்து அவரது மனைவிகளை குழந்தைகளை பெறுவதற்காக அதை உட்கொள்ளச் சொன்னார். தசரதன் முதலில் தனது பட்டத்து அரசியான கௌசல்யாவிடம் பாயாசம் கொடுத்தான். அவள் அதில் பாதியை உண்ட பின்னர் மீதியை சுமித்திரையிடம் கொடுத்தாள். அவள் கால் பகுதியை உண்டு மீதமுள்ளதை கைகேயிடம் கொடுத்தாள். ஆனால் கைகேயி மீதமுள்ளதில் பாதியை மட்டுமே உண்டுவிட்டு திரும்பி எஞ்சியதை சுமித்திரையிடமே மீண்டும் கொடுத்தாள். அக்னி பகவான் வாக்குறுதி அளித்தபடி அவர்கள் மூன்று பேருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. கௌசல்யாவுக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு இரண்டு முறை பாயாசத்தை உண்டதால் லக்ஷ்மணன், சத்ருக்கன் என்னும் இரட்டையர்களுமாக நான்கு குழந்தைகள் பிறந்தன. தசரதன் நித்திய மகிழ்ச்சியில் இருந்தான். மூத்த பிள்ளை ராமன் விஷ்ணு பகவானின் அவதாரமும், இரண்டாவதாக பரதன் சுதர்சன சக்கரத்தின் அவதாரமும், கடைசியாக லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரமும், மற்றும் சத்ருக்கன் பஞ்சஜன்ய சங்கின் அவதாரமும் ஆகும். நான்கு குழந்தைகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தார்கள். கைகேயி ராமனை மிகவும் விரும்பினாள். சில சமயங்களில் அவள் தன்னுடைய சொந்த மகன் பரதனை கவனிப்பதற்கு முன் ராமனின் தேவைகளை கவனித்துக் கொள்வாள். அனைவரும் கௌசல்யாவை விட கைகேயியை ராமனுடைய தாயாக பார்த்தனர். தசரதன் இதை பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஏனெனில் அவன் கைகேயியின் தந்தைக்கு திருமணம் செய்தபோது கொடுத்த வாக்குறுதியை எண்ணி இப்போது கவலைப்பட்டான். ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் பிரிக்க முடியாதவர்களாக இருந்தனர். ஜோடிகள் ஒன்றாக சாப்பிடுவது, விளையாடுவது மற்றும் படிப்பது எல்லாவற்றையும் ஒன்றாகச் செய்தனர். அவர்கள் வேத கல்வியிலும் அரச தற்காப்பு கலைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார்கள். முனிவர் வசிஷ்டர் தசரதனின் குலகுருவாக அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவர்களின் தந்தைக்கு பிறகு ராஜ்யத்தை நன்றாக ஆட்சி செய்ய அவர்களின் நேரம் வரும்போது ஆயத்தமாக இருக்க ஆவண செய்தார். விரைவில் அவர்கள் இளைஞர்களாக வளர்ந்தனர். தொடரும். ஓம் நமசிவாய.